இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உந்தன் ரத்தத்தால் என்னையும் மீட்டவரே, அன்பு முத்தத்தால் என்னையும் தொட்டவரே. கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே, கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். துதிகிதம் பாடிடுவேன் உன் நாமத்தை, துதித்து போற்றிடுவேன். துதிகிதம் பாடிடுவேன் உன் நாமத்தை, துதித்து போற்றிடுவேன். உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒளிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மிகவும் கொடூரமான அல்லது மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்கின்றது. அப்படி கொடூரமாக மன்னிக்க முடியாததாக பார்க்கக்கூடிய ஒரு பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபச்சாரம். அப்போ இந்த விபச்சார பாவத்தை எவ்வாறு மேற்கொள்வது? பவர் டு ஓவர்கம் அடல்ட்ரி, இந்த செய்தியின் தலைப்பின் கீழாக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இன்றைய தேவ செய்தி நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகின்றோம். சரி, முதலாவது இந்த விபச்சாரம் என்றால் என்ன? விபச்சாரம் என்ற வார்த்தையை ஆண்டவர் ஏன் பயன்படுத்தி இருக்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம முதலாவது என்ன பண்ணணும் சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விபச்சாரம் என்ற அந்த ஒரு காரியம் பழைய ஏற்பாடு நாட்களில் இருந்தது என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்கள் ஒரு பெண்களோடு சென்று விபச்சாரம் செய்வார்கள், மனைவி இருக்கும் பொழுதே அந்த பாவத்தை அவர்கள் செய்வார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் அதாவது கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த விபச்சாரத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் வேதாகமத்தில் பார்க்குறோம். மத்தேயு 5:27 28 நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் பார்க்கலாம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ 27 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பூர்வத்திலே சொல்லியிருக்கார். அதாவது பழைய ஜனங்கள் பழைய நாட்கள்லே கடந்த நாட்கள்ல இருந்தே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்றே. அப்போ இங்கே கிறிஸ்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ செயல் வடிவில் போய் ஒரு பெண்ணோடு அல்லது ஒரு ஆணோடு நீ உடலுறவு கொண்டால் மாத்திரம் அது விபச்சாரம் கிடையாது, அவ்வாறு கொள்வது போல் உன்னுடைய சிந்தையில் நீ நினைத்தாலே அது விபச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே கிறிஸ்து ஒரு காரியத்தை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ விபச்சாரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாமல் அல்லது தவறான உறவு அல்லது அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இன்னும் அதை நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த உண்மையாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேறொரு நபரை வேறொரு கணவரையோ அல்லது மனைவியோ நீங்கள் தேடுகின்றீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துக்கு வரலாமே, இந்த உலக கலாச்சாரத்துக்கு வரலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த கலாச்சாரம் இருந்தது எப்படின்னு சொன்னால், திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைய கலாச்சாரம் எப்படி மாறிட்டு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய திருமணம் செய்து கொள்ளாமலே அநேகர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வேதாகமத்தின்படி சரியானதா அப்படின்னு சொல்லி அநேக விவாதங்கள் சென்று கொண்டு இருந்தாலும், ஒரு கணவனோ அல்லது ஒரு மனைவியோ ஒரு நபரை தங்களுடைய இருதயத்தில் நினைத்து கொள்ளும் பொழுது அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். திருமணத்துக்கான ஏதாவது ஒரு அடையாளம் அவதுக்கு நிச்சயமாகவே இருக்க வேண்டும். மோதிரம் அல்லது தாலி செயின் அல்லது மிக குறிப்பாக இதை கூட வேதாகமம் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் மிக முக்கியமாக வேதாகம சாட்சியாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொன்னால் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ வேதத்தை சாட்சியாக வைத்து இந்த வேதத்தின் சாட்சியாக நீ என்னுடைய மனைவி, நான் உன்னுடைய கணவர், நான் உன்னை ஓடுதான் இருப்பேன், உன்னை விட்டு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்து கடைசி வரைக்கும் அவங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கைன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். ஆபிரகாம் சாரலோடு வாழ்ந்தார். நிறைய உதாரணங்கள் வேதாகமத்தில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பாவங்கள் செய்தவர்களும் வேதாகமத்தில் இருக்கிறது என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த விபச்சார பாவத்தை நான் எப்படி மேற்கொள்வது, என்னால் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி வருது. ஆபிரகாம் ரெண்டு மனைவி வச்சிருந்தாரு, சாலமோன் அத்தனை மனைவிகள் வச்சிருந்தாரு, தாவீது அத்தனை மனைவிகள் வச்சிருந்தாரு, ஆண்டவர் ஏன் அனுமதிச்சார், ஆண்டவர் எதற்காக அனுமதிச்சார் அப்படின்ற பல கேள்விகள் இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் எதையுமே அனுமதிக்கல. நீ இத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்க, அத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கன்னு யாருக்குமே அவர் அனுமதி கொடுக்கல. அப்போ எப்படி அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சுய தேர்வு தான், சுய அவங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது அவங்களுக்கு சுதந்திரத்தோடு படைத்தார், இந்த கனியை சாப்பிடலாம் அல்லது சாப்பிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொன்னது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அந்த கனியை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சாப்பிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ அதே மாதிரி தான் வேதாகமத்தில் தாவீதாக இருந்தாலும் சரி, சாலமோனாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். அதனால் விளைவுகளையும் அவர்கள் நிச்சயமாகவே பார்த்தார்கள். பார்க்கலன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. தாவீதுடைய வாழ்க்கை எப்படி ஆனதுன்னு நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி ஆனதுன்னு நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி ஆபிரகாம் அவர் செய்த பாவத்தினால ஆகாருடைய பிள்ளைகள் இஸ்மவேல் அவங்களுடைய வாழ்க்கை அந்த சந்ததி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி இந்த விபச்சார பாவம் ரொம்ப மிக மோசமான பாவமாக இருக்கிறது. ஏன் இது மோசமான பாவம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கின்றது, அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும். ஏன் ஆண்டவர் வந்து இந்த விபச்சாரத்தை மிக மோசமான பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், இந்த பாவத்தை எந்த மனிதனும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேதத்திலிருந்து தெளிவாக நிறைய காரியங்கள் நம்ம பண்ணிடலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வாஸ்து அப்படின்னு சொன்னால் நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். ஒன்று கொரிந்தியர் 6 நம்ம வாஸ்து அப்படின்னு சொன்னால் 15 நம்ம வாசிக்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா, அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்கள் வேசியின் அவயங்களாகலாமா, அப்படி செய்யலாகாதே, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறவன் என்று அறியீர்களா, இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவரோடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசி சனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ரொம்ப தெளிவாக வேதம் உங்கள் ஒரு காரியத்தை முன்னெடுத்து வைக்கிறது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கிறது. அதாவது நீங்கள் வெளியே இருந்து செய்கிறீங்க, ஆனால் அந்த விபச்சாரம் அப்படின்றதுல என்ன இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சரீரம் அதில் இன்வால்வ் ஆகுது. அதாவது உங்களுடைய உடல் அதில் என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது பாவம் செய்யக்கூடியதாக பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் ஆதாமேவால் படைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், ஆதாமை பார்த்து இவ தான்ப்பா உன்னுடைய மனைவி, இவ தான் ஏவாள் அப்படின்றாரு. ஏவாளை பார்த்து இவர் தான் அவனுடைய கணவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வேதம் சொல்லுது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஆண்டவர் ஆதாமை பார்த்து, இல்லை ஆதாமுக்கு ரெண்டு மனைவியோ அல்லது ஏவாளுக்கு ரெண்டு கணவரையோ சிருஷ்டிக்கல, அவர் சிருஷ்டிக்கிறப்பே ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சிருஷ்டிச்சார். அப்போ ஆண்டவர் எதையுமே அனுமதிக்கலை இந்த உலகத்தில். ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம், மூணு பேரை கல்யாணம் பண்ணிக்கலான்றதை ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் அனுமதித்தது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அப்படின்றத மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னு சொன்னால் அனுமதித்தார். அப்ப இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதைதான் இங்க என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அந்த வசனத்தை எடுத்து நமக்கு வந்து சொல்லக்கூடியதா பாக்குறோம். அதாவது அவங்க திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க ஒரே சரீரமா இருக்கிறாங்க, அதாவது ஐக்கியமாய் விடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். அப்படின்னு சொன்னா அவங்க ஒரே குடும்பமா மாறி விடுகின்றார்கள். அப்ப இந்த சரீரம் இந்த மாம்சம் ஒரே மாம்சமாக மாறி விடுகின்றது. ஆனால் கணவனோ மனைவியோ அப்படி ஒரே சரீரமா இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணோடு அல்லது இன்னொரு ஆணோடு அந்த உடல் உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரே சரீரம் தீட்டுப்படுகின்றது, பரிசுத்த குலைச்சலை நாம் செய்து விடுகின்றோம். அப்ப இது வந்து தேவ துரோகம். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வேதாகமத்துல இஸ்ரேல் ஜனங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அவர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்வாருன்னு சொன்னா விபச்சாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். ஏன் அவர் விபச்சாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாருன்னா, நான் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அற்புதங்களை செஞ்சு கூட்டிட்டு வந்தேன், நான் தான் உங்களுக்கு விடுதலை கொடுத்தேன், ஆனா என்னதான் நீங்க என்ன பண்ணுன்னு சொன்னா தெய்வமா ஏத்துருக்கணும், என்ன ஏத்துக்காம நீங்க வேற தெய்வத்தை தேடி போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வேற தெய்வத்தை தேடி போவதை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா விபச்சாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை பாக்குறோம். அப்ப இப்ப உங்களுக்கு வந்து தெளிவாய் புரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்காருன்னு சொன்னா அவங்க தான் உங்க வாழ்க்கை துணை கடைசி வரைக்கும், நீங்க மரிக்கிற வரைக்கும். மரிச்ச பிறகு ரெண்டு பேரும் பரலோகம் வந்தீங்கன்னா பரலோகம் வரைக்கும் கூட அந்த உறவு தொடர வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த விபச்சார பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்ப இன்னும் பல கேள்விகள் வருது. என்ன கேள்விகள் வருதுன்னு சொன்னா, ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாமா, அல்லது ஒரு பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா, அப்படி திருமணம் செய்து கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது, என்ன தப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இன்று இந்த உலகத்தில் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கொண்டு நம்ம பார்க்கின்றோம். வேதாகமத்திலே அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமோ 20 அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறப்ப ஆண்டவர் 10 கற்பனைகளை அங்கே கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையோ நீ என்ன பண்ணக்கூடாது, இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்லி பல கற்பனைகளை ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்க கூடியதை பார்க்குறோம். அப்போ ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுன்றதை சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் யாரை வேணாலே கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போ சோதம் குமாரா காலகட்டத்திலும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள். அதாவது ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இதை வெறுத்தார். ஏன் வெறுத்தார்னா, நான் ஆதாம் ஏவாளை ஏன் சிருஷ்டித்தேன், ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணும் தான் சிருஷ்டித்தேன், இதுதான் என்னுடைய சிருஷ்டிப்பு, இதுதான் இயற்கை, இப்படி இருந்தால்தான் ஆசீர்வாதம், இப்படி இருந்தால்தான் பாவம் பெருகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நியதியை வைத்திருந்தார். ஆனால் சாத்தான் என்ன பண்ணான்னு சொன்னா, அதை தலைகளாய் மாற்ற வேண்டும் என்பதே சாத்தனுடைய எண்ணமாக இருந்தது. அப்ப என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா இடத்திலும் பாவங்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. அப்ப இன்னைக்கு இந்த விபச்சார பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியுமானா, நிச்சயமாக மேற்கொள்ள முடியுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 51:1-17 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே மிகப்பெரிய ஒரு ராஜா, வல்லமையான ஒரு ராஜா, விசுவாசத்தினால கோலியாத்தை வீழ்த்திய அந்த ராஜா தாவீது தான் செஞ்ச பாவம் விபச்சாரம் செய்கிறார். யாரு கூட? இன்னொருத்தனுடைய மனைவி கூட விபச்சாரம் செய்கிறாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான பாவம் அது. அப்போ அவர் அந்த பாவத்தை மறந்துடுறார். தேவன் ஒரு தூதன் அனுப்புறார், நீ பாவம் செஞ்சுட்டு அவனை நான் அழிக்க போறேன்னு. அப்போ அவர் மனம் திரும்பி அழ ஆரம்பிக்கிறார், ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறார். அந்த ஜபந்தான் அவருடைய வாழ்க்கையை மாத்துச்சு. அந்த ஜபந்தான் அந்த விபச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தது என்று நம்ம பார்க்கின்றோம். சங்கீதம் 51:1-17 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க, நிலவரமான ஆவியை கொடுங்க. அவர் கேட்குறாரு, ஆண்டவர் எனக்குள்ள ஒரு இருதயத்தை சுத்திகரிங்க, என் இதயத்தை சுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எப்பயுமே நான் உண்மையே பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆவி எனக்குள்ளே கொடுங்க, பரிசுத்தாவினர் எனக்கு கொடுங்க, எனக்கு அவங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட தாவீதை போல, ஆண்டவரே நான் பரிசுத்தம் அடையணும், பரிசுத்தமாக வாழணும், இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறப்ப ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ரட்சிப்பார் என்ற என்ன பண்ணிட்டு நம்ம பார்க்கின்றோம். இப்போ இன்றைக்கி இந்த பாவத்தை மேற்கொள்ள நம்ம என்ன செய்வோம் என்றால், முதலாவது நாம் பாவம் செய்தோம் என்பதை தேவனிடத்திற்கு தெரிவிக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான். அப்ப இன்னைக்கு என் பாவத்தை நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவர்கிட்ட நான் அறிக்கை செய்யல அப்படின்னு சொன்னா என்னுடைய பாவத்தின் விளைவுகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, பாவத்தின் கொடூரத்தை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்னுடைய பாவத்தை நான் என்ன பண்ணணும் சொன்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், நம்ம விட்டு ரொம்ப தூரம் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறப்ப ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 6:32-33 என்ன பண்ணலாம் நம்ம வாசிக்கலாம். ஸ்திரீயினுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகின்றான். இங்க வேதம் சொல்லுது, ஒரு ஸ்திரீயோடு நீ விபச்சாரம் பண்றன்னு சொன்னா நீ மதிக்கெட்டவன் அப்படின்றார். அதாவது உனக்கு புத்தி இல்லையா, அறிவு இல்லையா, நான் தான் உனக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறேன்ல, உன் வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கை துணைன்னு உன்னை கொடுத்துருக்கிறேன்ல, அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகின்றாய். அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகின்றான். அப்படி நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா நீ எது கெடுத்து போடுறன்னா உன்னுடைய ஆத்மாவை கெடுத்து போடுகின்றாய் அப்படின்னு சொல்லி வேத சொல்லக்கூடியதை பார்க்குறோம். 33 வாசிக்கிறப்ப, வாதையையும் லட்சியையும் அடைவாய், அவன் நிந்தை ஒழியாது. இங்க நம்ம வாசிக்கிறோம், நீ அப்படி பாவம் செய்யறதுனால உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொன்னா வாதை வரும், அவமானம் வரும், வெக்கம் வரும், உன் வாழ்க்கையில் அந்த அவமானம் உன்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லி இங்கே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதை எழுதுறதும் யார் தாங்க? சாலமோன் தான். நிறைய பேர் எழுதுறாங்க, இப்போ சாலமோனும் எழுதுறாருங்க. தன் வாழ்க்கையில் அடிப்பட்ட ஒருத்தனால தான் இவ்வளோ உணர்ந்து இந்த காரியத்தை சொல்ல முடியும். அவ்வளோ அடிபட்டுட்டார் சாலமோன். எத்தனை பெண்கள் கூட போகணுமோ அத்தனை பெண்கள் கூட அவர் போனார். ஆனால் அவருடைய முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய தேவர்களை பின்தொடர்ந்தார் என்று நம்ம பார்க்குறோம். ஞானவான், புத்திசாலி, ஆனவர்கிட்ட ஞானத்தை கேட்டார்ன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஞானம் அவர் தவறாய் பயன்படுத்தி என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறப்ப அவருடைய வாழ்க்கையே மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது என்று என்ன பண்ணிட்டு நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த விபச்சார பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆகிட்டு தானே பண்ணக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பாவம்லாம் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் சரீரம் பரிசுத்தமானது, தேவன் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்து போட்டால் தேவன் அதை கெடுத்து போடுவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு நபரை வச்சிருக்கிறார், அது வரைக்கும் அந்த சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் பார்த்துக்க வேண்டும். திருமணம் வரைக்கும் உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். திருமணத்துக்கு பிறகு அந்த சரீரம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, கணவனுடைய சரீரம் மனைவிக்கு சொந்தம், மனைவியுடைய சரீரம் கணவனுக்கு சொந்தம். அப்போது வேற யாரும் அந்த சரீரத்துக்கு பங்காளிகள் கிடையாது. அப்போ இன்னைக்கு இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கங்க, திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, திருமணத்துக்கு பின்னாடியும் சரி, உங்கள் சரீரம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கணவருக்கு தான் சொந்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சரீரம், நீ உன்னுடைய உடல் நான் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்குது, அதனால அந்த ஆலயத்தை நீ என்ன பண்ணாதன்னு சொன்னால் தீட்டுப்படுத்தாத. திருமணம் பரிசுத்தமானது, விவாகம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்கக்கூடிய அந்த திருமணமானது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன இதை மேற்கொள்வதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர்கிட்டருந்து நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம். ஆனால் யார் யார்கிட்டருந்து நம்ம அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பாவத்தை உணர வேண்டும்னு சொல்லி நம்ம முதல்ல கேட்டோம். இப்போ ரெண்டாவது, அந்த பாவத்துக்கான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார்கிட்ட இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 51:1-4 வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப அங்கே தாவீது தன்னுடைய பாவங்களை அவர் எவ்வாறு அறிக்கையிட்டார் அப்படின்றத என்ன பண்ணுறோன்னு நம்ம பார்க்கின்றோம். அப்போ தாவீதை போல நம்முடைய பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்போ நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகின்றது. அந்த பாவத்துக்குள்ளே திரும்ப திரும்ப வருதுன்னு சொன்னால் அது வீணாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ எபேசியர் 4:32 என்ன பண்ணலாம் நம்ம வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவேளை கணவர் பாவம் செஞ்சிட்டாரு, அல்லது மனைவி பாவம் செஞ்சிட்டாங்க, அறியாமையினால செஞ்சிட்டீங்க, அல்லது தெரிஞ்சு செஞ்சிட்டீங்க அப்படின்றப்ப வேதம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நபர்கிட்ட, நீங்கள் நேசிக்கூடிய நபர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. வேதம் சொல்லுது, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அதாவது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உடலை நீங்கள் அசுத்தப்படுத்திட்டீங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டு அதை திரும்ப புதுப்பிச்சுக்காங்க, அதை திரும்ப பரிசுத்தம் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து நீண்டும் அந்த பாவத்தில் விழாதீங்க, மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். அப்போ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுக்கடுத்து இழந்து போன உறவை மீண்டும் புதுப்பித்து கட்ட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், பாவத்துக்கு விலகி ஓடணும். 1 கொரிந்தியர் 6:18 நீங்கள் சொல்லுது, நீங்கள் விலகி ஓடுங்கள், இந்த மாம்ச இச்சைக்கு விலகி ஓடுங்கள், விபச்சார பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். பாவம் நடக்குது, நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, அதை தேடி போகாதீங்க. இப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த விபச்சாரத்தை மேற்கொள்ள ஆண்டவர் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களால் மேற்கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜபமும் உபவாசமும் மேற்கொள்ள உதவி செய்ய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். தைரியத்தோடு ஆண்டவரிடம் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ நினைங்கள். ஜபம் செய்யும் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு இந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தம்பிக்காகவும் தங்கைக்காகவும் பெரியவர்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்,
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.